மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஓவாவின் குருகுலம் கல்வி நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ஆசிரியை திருமதி நித்ய வினோதினி யோகீஸ்வரன், ஐஸ்லபி தமிழ் வித்யாலயத்தின் சமூக விஞ்ஞான ஆசிரியை. இன்றைய தினம் தரம் 11 மூன்றாம் பாடலகு தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். வரலாறு பாடத்தின் மூன்றாம் பாடலகான இது இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி என்ற பாடப்பகுதியாகும். இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி என்றால் என்ன? மறுமலர்ச்சி என்ற சொல் உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் தேசிய மறுமலர்ச்சி என்ற வார்த்தை உங்களுக்கு புதிய ஒரு தகவலை வழங்க காத்திருக்கின்றது. நமது நாட்டில் தனித்துவமாக காணப்பட்ட கலாச்சார பண்புகள் ஏதோ ஒரு காரணத்தினால் வீழ்ச்சியடைந்து மீண்டும் மலர்ச்சியடைந்த ஒரு விதத்தை காட்டும் பாடப்பகுதியே இது. எவ்வாறான அந்த சந்தர்ப்பங்கள் உருவாக்கப்பட்டன, எவ்வாறு அவை மீண்டும் மலர்ச்சியடைந்தன என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். 2 பாட அலகில் நீங்கள் கற்றிருப்பிய பிள்ளைகள் பிரித்தானியர் இலங்கையின் அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொண்ட விதம் எவ்வாறு இருந்தது என்றது பற்றி. அந்த அடிப்படையில் இலங்கையில் அவர்களது அதிகாரம் நிலைநாட்டப்பட்டதன் பின்னர் அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, சமய, சமூக, கலாச்சார துறைகளில் பாரிய மாற்றங்கள் உருவான. அவை இன்றை வரையும் எமது வாழ்வோடு ஒன்றாக பின்னி பிணைந்து காணப்படுகின்றன. இவ்வாறான மாற்றங்கள் நம்முள் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு ஏற்பட்டது, எவ்வாறு ஊடுருவியது என்று பார்க்கும் பொழுது இலங்கையை ஆட்சி செய்த ஐரோப்பிய இனத்தவர்கள் உங்களுக்கு தெரியும். போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர் ஆகிய மூவரிலும் பிரித்தானியரின் செல்வாக்கு நம் மக்களிடையேயும் நாட்டில் பல்வேறு வழிகளிலும் விரைவாக அதி தீவிரமாக ஊடுகடத்தப்பட்டது. அதற்கு காரணம் இலங்கை, அதாவது நாடு முழுவதும் அவர்களது ஆதிக்கத்தின் கீழ் சென்று இலங்கையின் நிர்வாகத்தின் முழு பொறுப்பும் அவர்கள் வசமானதுதான். போர்த்துக்கேயர், ஒல்லாந்தரிலும் பார்க்க பிரித்தானியர் இலங்கை முழுவதும் தமது நிர்வாகத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை எழுந்ததன் காரணமாக அவர்களது சகல செயற்பாடுகளிலும் ஈடுபாடு அதிகமாக காணப்பட்டது. இங்கு உங்களுக்கு ஒரு வினா எழுப்பலாம் என்று நினைக்கின்றேன். பிரித்தானியர் இலங்கை, அதாவது கீழே தேசத்திற்கு வந்ததன் நோக்கம் என்ன? அவர்கள் கீழே தேசத்திற்கு வந்ததன் நோக்கம் 2 என, 1 வர்த்தகத்தின் மூலம் லாபத்தை பெற்றுக் கொள்வதும், மற்றது சமயத்தை பரப்புவதும் ஆகும். வர்த்தகத்தின் மூலம் செயற்பட்ட விதம் ஊடாக அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பல்வேறு மாற்றங்கள் உருவாகின. அதேவேளை சமயத்தை பரப்பும் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது சமயம், மொழி, கலாச்சார பண்பாடுகள் சகலவற்றிலும் மாற்றங்கள் பாரிய மாற்றங்களாக உருவெடுத்தன. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நமது நாடு இலங்கை மிக பழமை வாய்ந்த, பெருமை வாய்ந்த பண்பாட்டு அம்சங்களை கொண்ட நாடு. பௌத்த, இந்து, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த மக்களிடையே சிறப்பானதொரு பண்பாட்டு தனித்துவம் மிக்க கலாச்சாரம் காணப்பட்டது. இந்த கலாச்சாரத்தை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகளில் பிரித்தானியரது செயற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டன. கிறிஸ்தவ சமயத்தை மக்களிடையே ஊடுகடத்தி அவர்களை கிறிஸ்தவ சமயத்தின் பால் ஈர்க்கச் செய்து பௌத்த, இந்து, இஸ்லாம் சமயத்தவர்களின் செயற்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டன. இந்த தீவிரமான தாக்கமானது இந்த சமயத்தின் தனித்துவத்தை இங்கு என்ன செய்யவிருக்கும், இல்லாமல் செய்திருக்கும். எனவே இதனை பார்த்து பொறுக்க முடியாமத எமது தலைவர்கள் தத்தமது சமயத்தை பாதுகாப்பதற்காக புதிய புதிய பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டனர். இது தொடர்பாகவே பிள்ளைகளை நாம் இந்த பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். இவ்வாறான செயற்பாடுகள் எமது நாட்டு சமய தலைவர்களால் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக. இந்த பாடப்பகுதியை நாங்கள் மிக முக்கியமாக ரெண்டு தலைப்பின் அடிப்படையில் பார்ப்போம். அவை இரண்டும் என்னவென்றால் பிள்ளைகள், ஒன்று, பிரித்தானியரால் சமயம் பரப்பும் நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன, இரண்டாவது, பௌத்த இந்து இஸ்லாமிய சமயத்தை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன. முதலில் நாம் பார்ப்போம் பிரித்தானியரது நடவடிக்கைகள் எவ்வாறு அமைந்திருந்தன என்பது பற்றி. பிரித்தானியரது சமயம் பரப்பும் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, அதாவது நாம் இவ்வாறு அதை கூறிக்கொள்ள முடியும், பிரித்தானியர் ஆசியாவில் தாம் கைப்பற்றிய பிரதேசங்களை நிர்வகிக்கும் போது தமக்கு சார்பான மக்கள் கூட்டத்தை உருவாக்கிக் கொள்ள ஒரு கருவியாக சமயம் பரப்புவதில் ஈடுபட்டனர். ஒரு கருவி, தமக்கு சார்பான ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்கி கொள்ளும் ஒரு கருவிதான் சமயம். அதற்காக அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பிள்ளைகள், மிஷனரி அமைப்புகளின் செயற்பாடு. மிஷனரி அமைப்புகள், மிஷனரி அமைப்புகள் என்றால் என்ன? மிஷனரி அமைப்புகள் என்றால் பிள்ளைகள், சமயத்தை பரப்புவதற்காக பிரித்தானியரின் அனுமதியுடன் செயற்பட்ட வெளிநாட்டு அமைப்புகளே மிஷனரி அமைப்புகள் எனப்பட்டன. மீண்டும் ஒருமுறை கூறுகின்றேன், இதை இலகுவாக விளங்கிக் கொள்ளுங்கள். சமயத்தை பரப்புவதற்காக பிரித்தானியரின் அனுமதியுடன் செயற்பட்ட வெளிநாட்டு அமைப்புகள், இதுவே மிஷனரி அமைப்புகள் ஆகும். பிள்ளைகள், 1804 பின்னர் தான் இந்த மிஷனரி அமைப்புகள் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டன. 1796 கரையோர பிரதேசம் பிரித்தானியரால் கைப்பற்றப்பட்ட போதும், 1804 பின்னர் தான் இலங்கையில் மிஷனரி செயற்பாடுகள் உருவாக்கப்பட்டன. இரட்டை ஆட்சி காலத்தின் பிற்பகுதியில் என்று, அதாவது இலங்கை பிரித்தானிய முடிக்குரிய குடியேற்ற நாடாக்கப்பட்டதன் பின்னரே இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உள்வாங்கப்பட்ட மிஷனரி அமைப்புகள் 1804 தொடக்கம் 1818 வரையில் வருகை தந்தன என்று குறிப்பிட முடியும். அவ்வாறாக வருகை தந்த மிஷனரி அமைப்புகள் எவை, அவை எந்தெந்த காலத்தில் வருகை தந்தன, எந்த பிரதேசங்களை அடிப்படையாக கொண்டு செயற்பட்டன, எவ்வாறான உத்திகளை கையாண்டனர், அதே போன்று அவர்களால் வெளியிடப்பட்ட வெளியீடுகள் எவை என்பது தொடர்பாக நாம் ஒரே பார்வையில் ஒரு அட்டவணையாக பார்ப்பது இலகுவாக அமையும் என பிள்ளைகள். எனவே அது தொடர்பாகவும் இங்கு நாம் குறிப்புகளை எடுத்துக்கொள்வோம். பிள்ளைகள், மிஷனரி அமைப்புகள் இலங்கையில் செயற்படுவதற்கு மிக முக்கியமாக அரசின் அனுசரணை கிடைத்தது. அரசு அனுசரணை என்றால் என்ன? பிரித்தானிய அரசாங்கம் சமயத்தை பரப்பும் செயற்பாடுகளுக்கு மிஷனரி அமைப்புகளுக்கு உதவியை தாராளமாக வழங்கியதுதான். என்றாலும் பிள்ளைகள், இவர்களுக்கு ஒரு பிரச்சனை காணப்பட்டது. என்ன பிரச்சனை என்று நினைக்கின்றீர்கள்? சமயத்தை பரப்புவதில் காணப்பட்ட ஊடகம்தான் இங்கு பிரச்சனை, மொழி. இலங்கையை சேர்ந்த மக்கள் சிங்கள மொழியையும் தமிழ் மொழியையும் தெரிந்தவர்களாக இருந்தனர். மிசனரி இயக்கத்தினர் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களாக இருந்தனர். எனவே இவர்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றீர்கள்? ஆம், நீங்கள் நினைப்பது சரி. அவர்கள் தமிழ் மொழியையும் சிங்கள மொழியையும் கற்கும் செயற்பாட்டில் தான் ஈடுபட்டார்கள். பௌத்த குருமாரிடமும் இந்து குருமாரிடமும் சென்று தமிழ் மொழியையும் சிங்கள மொழியையும் சிறப்பாக கற்று அவர்களது சொற்பொழிவுகள், வெளியிடப்பட்ட வெளியீடுகள், நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், அதே போன்று மிக முக்கியமாக பைபிள், அவர்களது புனித நூல் என இதனையும் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் மொழிபெயர்த்து மக்களிடையே வழங்கியதால் இலகுவாக மக்களிடையே கிறிஸ்தவ சமயம் தொடர்பான பல்வேறு தத்துவார்த்த கருத்துக்கள் சென்றடையக்கூடியதாக இருந்தது. எனவே பௌத்த சமயத்திலிருந்து இந்து சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமய இஸ்லாம் சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்திற்கு மாற்றமடையும் மக்களின் தொகை அதிகரித்து சென்றது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது மிஷனரி இயக்கங்களின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட சமயம் பரப்பும் செயற்பாடுகள் எவ்வாறான உத்திகள் கையாளப்பட்டன? மிஷனரி அமைப்புகள் சமயத்தை பரப்பும் செயற்பாடுகளுக்காக மேற்கொண்ட உத்திகள் எவை என்று பார்க்கும் பொழுது அவற்றை நாங்கள் மூன்று அடிப்படையில் பார்ப்போம். ஒன்று, கல்வி. அடுத்தது, எழுத்து. மூன்றாவது, சொற்பொழிவு. ஒன்று, கல்வி, எழுத்து, சொற்பொழிவு. இவை மூன்றும் தான் பிள்ளைகள் மிஷனரி அமைப்புகளோடாக சமயத்தை பரப்புவதற்கு கையாளப்பட்ட ஆயுதங்கள் அல்லது முறைகள் அல்லது உத்திகள் என்று நினைத்து நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கல்வியை எவ்வாறு ஊடகமாக பயன்படுத்தி இருப்பார்கள்? பிரித்தானியரின் ஆட்சியில் ஒரு தொழிலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் பிள்ளைகள் அந்த காலத்தில் அவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கும். ஆங்கிலம் கற்பதற்கு அவர்களுக்கு இருந்த வாய்ப்பு மிஷனரி பாடசாலைகள் தான். இந்த மிஷனரி பாடசாலைகளில் சேர வேண்டுமென்றால் அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவ சமயத்தை சேருவதனூடாக மிஷனரி பாடசாலைகளில் சேர்ந்து ஆங்கில மொழியூடாக கல்வி கற்று உயர்கல்விக்காக பிரித்தானியாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் பெற்று இதனூடாக கல்வி செயற்பாடுகள் இலங்கையில் வழங்கப்பட்டன. இந்த கல்வியினூடாக கிறிஸ்தவ சமயம் எவ்வாறு பரப்பப்பட்டது என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்றும் நாம் காணக்கூடிய பல்வேறு தனியார் கிறிஸ்தவ பாடசாலைகள் இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டன என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்போம், இந்த மிஷனரி அமைப்புகள் எவை, எவ்வாறான மிஷனரி அமைப்புகள் வந்தன என்பது தொடர்பான ஒரு விளக்கத்தை அடுத்து பார்ப்போம். ஒரு அட்டவணையாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் பிள்ளைகள். சரி, முதலாவதாக மிஷனரி, அடுத்ததாக ஆண்டு, அடுத்ததாக பிரதேசம், அடுத்ததாக வெளியீடு. மிஷனரி, ஆண்டு, பிரதேசம், வெளியீடு. மிஷனரி என்பதன் கீழ் லண்டன், பெப்டிஸ், வெஸ்லியன், அமெரிக்கன், சர்ச். லண்டன், பெப்டிஸ், வெஸ்லியன், அமெரிக்கன், சர்ச். லண்டன், பெப்டிஸ், வெஸ்லியன், அமெரிக்கன் சர்ச் என்றவாறு ஐந்து மிஷனரிகள் நீங்கள் ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதி கொள்ளுங்கள். ஆண்டின் கீழ் 18 என்றவாறு அனைத்திற்கும் விட்டுக் கொள்ளுங்கள். எனவே 18 நூற்றாண்டு கால பகுதியில்தான் இவை உருவாக்கப்பட்டன. 18 விட்டதன் பின்னர் லண்டன், லண்டன் மிஷனரியின் பக்கத்தில் சைவர் 404, அதன் கீழ் 12, அதன் கீழ் 14 தொடக்கம் 15, அதன் கீழ் 16, அதன் கீழ் 18. இங்க ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். லண்டன் பெப்டிஸ்ட் வெஸ்லியன் மிஷனரிகள் மூன்றும் கரையோரத்தை பிரித்தானியர் ஆட்சி செய்த காலப்பகுதியில் பரவழைக்கப்பட்டவை. அமெரிக்கன் சர்ச் மிஷனரிகள் இலங்கையின் கண்டி பிரதேசம் கைப்பற்றதன் பின்னராக பரவழைக்கப்பட்ட மிஷனரிகள். இவை பரந்து செயற்பட்ட பிரதேசங்கள் தொடர்பாக பார்க்கும் பொழுது லண்டன் மிஷனரி இலங்கையின் கரையோர பகுதிகள் அனைத்தையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு செயற்பட்டது. அதே போன்ற பிள்ளைகள் பெப்டிஸ்ட் மிஷனரி கொழும்பை மையமாக கொண்டு செயற்பட்டது. வெஸ்லியன் வடக்கு கிழக்கு பகுதிகளை மையமாக கொண்டு செயற்பட்டது. அமெரிக்கன் மிஷனரி யாழ்ப்பாண பிரதேசத்தை, யாழ்ப்பாண வடக்கு என்றவாறு நாம் வரையறுத்துக் கொள்ள முடியும், அப்பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு சமயம் பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டது. சர்ச் மிஷனரி தான் கொழும்பு, காலி, கட்பிட்டி, மன்னார், கண்டி ஆகிய பரந்துபட்ட பிரதேசத்தில் தமது செயற்பாட்டை மேற்கொண்டது. கொழும்பு, காலி, கட்பிட்டி, மன்னார், கண்டி. வெளியீடு என்பதன் கீழ் பெப்டிஸ்ட் மிஷனரியால் 1842 உரகல என்ற சஞ்சியை வெளியிடப்பட்டது. பிள்ளைகள், இங்கு நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். இவர்களால் வெளியிடப்பட்ட பத்திரிகைகள், சஞ்சிகைகள், நூல்கள் அனைத்தும் சிங்கள அல்லது தமிழ் மொழியில் அமைந்ததாக காணப்பட்டது. உரகல பெப்டிஸ்ட் ஊடாக வெளியிடப்பட்ட சஞ்சிகை. அதே போன்று சர்ச் மிஷனரியின் ஊடாகத்தான் மாசிக்க தேக்க என்ற சஞ்சிகை வெளியிடப்பட்டது 1832. மாசிக்க தேக்க சமய போஸ்திகா சங்கம் என்ற சங்கத்தினூடாக இதனை நீங்கள் கீழ் எழுதி கொள்ளுங்கள். லங்கா நிதானய என்ற நூல் 1840 வெளியிடப்பட்டது. லங்கா நிதானய என்ற நூல். உங்களுக்கு இப்பொழுது விளங்கியிருக்கும் பிள்ளைகள், பெப்டிஸ்ட் மிஷனரியால் உரகல சஞ்சிகையும் சர்ச் மிஷினரியால் மாசிக்கத்தைக்க சஞ்சிகையிலும் வெளியிடப்பட்டது தொடர்பாக. அடுத்து பார்ப்போம் நாம் சொற்பொழிவுகள் மூலமாக எவ்வாறு சமயத்தை பரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்பது தொடர்பாக. சமயத்தை பரப்புவதற்கு பிள்ளைகள் சொற்பொழிவை ஊடகமாக பயன்படுத்தும் பொழுது பகிரங்கமாக விமர்சித்து தமது கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். எனவே பிள்ளைகள் கிறிஸ்தவ மதகுருமார் பன்சலை அருகிலும், பொதுமக்கள் புழங்கக்கூடிய இடங்களிலும், கோயில்கள் அருகிலும் தமது சமய சொற்பொழிவுகளை மேற்கொண்டனர். இதன் போது பௌத்த, இந்து, இஸ்லாம் சமயங்களிடையே காணப்படக்கூடிய குறைபாடுகள், விமர்சனத்துக்குரிய விடயங்கள் என்பவற்றை விமர்சிக்கக்கூடிய செயற்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த எமது பௌத்த, இந்து, இஸ்லாம் தலைவர்கள் தமது சமயத்தின் நிலை மிக மோசமாக செல்வதை கண்டறிந்து அவற்றை பாதுகாப்பதற்கான அடுத்த செயற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளலாம், எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பது தொடர்பாக பல்வேறு முயற்சிகளை விரைவாக மேற்கொள்ள தொடங்கினர். அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஈடுபட்டாலும் கூட அவர்கள் காணப்பட்ட சவால்கள், எவ்வாறான பிரச்சனைகள் அவர்கள் முகம் கொடுக்க வேண்டியிருந்தது, எவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருந்தது என்பது தொடர்பாக அடுத்து நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் நாம் பார்ப்போம் பிள்ளைகள், அவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் எவ்வாறாக இருந்தது என்பது தொடர்பாக. முதலில் பொதுவான சவால்களை பார்த்துவிட்டு அடுத்து ஒவ்வொரு சமயங்களிலும் எவ்வாறான மறுமலர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக பார்ப்போம். ஆம், கல்வி, எழுத்து, சொற்பொழிவு என்பவற்றை தமது சமயம் பரப்பும் பிரசார ஊடகமாக பயன்படுத்தியமை இவர்களால் எதிர்கொள்ளப்பட்ட ஒரு சவால். காரணம் என்னவென்றால், பிள்ளைகள் அக்கால பகுதியில் எழுத்து அச்சகங்களை வெளியிடுவதற்கும் நிறுவுவதற்கும் பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதற்கும் கல்வியூடாக பௌத்த சமயத்தையோ இந்து சமயத்தையோ வழங்குவதற்குமான அடிப்படைகள் சிறப்பாக காணப்படவில்லை. அதே போன்று பௌத்த, இந்து, இஸ்லாம் சமய பழக்க வழக்கங்கள் விமர்சிக்கப்பட்டமையும் அவர்கள் எதிர்கொண்ட சவால். இவற்றிற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு தேவையும் காணப்பட்டது. ஏன் பகிரங்க சொற்பொழிவில் இவற்றை விமர்சிக்கும் பொழுது அதற்கு பதிலளிக்க வேண்டியது அத்த சமய தலைவர்களின் கடமை. அடுத்ததாக ஆங்கில மொழியின் தேவையும் அதனை அடிப்படையாக கொண்ட வேலை வாய்ப்பும். ஆம், இதன் காரணமாக ஆங்கில கல்வியை பெறுவதற்காக கிறிஸ்தவ சமயத்தில் சேர வேண்டிய ஒரு தேவை பற்றி பார்த்தோம். இதுவும் ஒரு சவால். அச்சகங்கள் இல்லாத நிலையில் கிறிஸ்தவ சமய அச்சகங்களால் வெளியிடப்பட்ட வெளியீடுகள் மக்களிடையே விரைவாக சென்றடைந்தது. இதுவும் இந்த சமயங்களிடம் காணப்பட்ட ஒரு சவாலாக காணப்பட்டது. உதாரணமாக பிள்ளைகள், பைபிள் தமிழ் சிங்கள மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது மக்களிடையே விலகுவாக போய் சேர்வதற்கு வழியாக அமைந்தது. அதே போன்று மிக மனிதாபிமான பல்வேறு செயற்பாடுகள் கிறிஸ்தவ சமயத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டன. இன்றும் அவ்வாறுதான். பல்வேறு உதவிகள், கல்வி கற்பதற்கான உதவிகள், கஷ்டப்பட்டவர்களுக்கான நிவாரணங்கள், இவ்வாறு பல்வேறு செயற்பாடுகளூடாக மக்கள் மனதை ஈர்க்கக்கூடிய செயற்பாடுகளும் அவர்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. அடுத்ததாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல மிஷனரி அமைப்புகளுக்கு அரசு அனுசரணை கிடைத்தது. ஆனால் பௌத்த, இந்து, இஸ்லாம் மக்களுக்கு அரசு அனுசரணை கிடைக்கவில்லை. எனவே அரச உதவி இல்லாது தமது சமயத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற ஒரு சவால் அவர்களுக்கு காணப்பட்டது. பௌத்த, இந்து, இஸ்லாம் சமய பாடசாலைகளோ அச்சகங்களோ இயக்கங்களோ பெருமளவில் செயல்படாததும் அதற்கு உதவி இல்லாததும் இங்கு நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம். பௌத்த சமயம் என்று பார்க்கும் பொழுது பௌத்த, இந்து, இஸ்லாமிய புனித தலங்கள் பாதுகாக்கப்படாமல் அழியும் நிலையில் காணப்பட்டதும் இங்கு காணப்பட்ட ஒரு சவால். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தேசப்பற்று வீழ்ச்சியடைந்தது. அதற்கு ஒரு காரணம் மதுபாவனை. எனவே இவ்வாறான சிக்கல்களிலிருந்து தமது நாட்டை, தமது சமயத்தை பாதுகாப்பது எவ்வாறு என்ற சவால்களுக்கு எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுத்தார்கள் என்று நாம் அடுத்துதான் பார்க்க இருக்கின்றோம். ஆம், முதலில் பௌத்த நடவடிக்கைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக பார்ப்போம். இவ்வாறான சவால்களை வெற்றி கொள்வதற்காக முதல் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்டது பிரிவினா அமைத்து கல்வி வழங்குதல் ஆகும். அதே போன்று அச்சகங்களை அமைத்து வெளியீடுகள் மூலமாக சஞ்சிகைகள் வெளியிடுவதாகும். அடுத்ததாக பகிரங்க விவாதங்களூடாக அவர்களது விமர்சிக்கப்பட்ட விடயங்களுக்கு பதில் கொடுப்பதாகும். எனவே கல்வி வழங்குதல், அச்சகங்களை அமைத்தல், பகிரங்க விவாதங்களை நடத்துதல் என்ற வழிமுறைகள்தான் பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு ஊடகங்களாக பயன்படுத்தப்பட்டன. அந்த வகையில் நாம் பார்க்கும்போது பிள்ளைகள், ரத்மலான பரமதம்ம சேதிய பிரிவினா ஆரம்பிக்கப்பட்டது முதலாவது பௌத்த கல்வி வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான கல்வி நிலையமாக உருவாக்கப்பட்டதுதான். ஆம், பலானை சித்தார்த்த தேரருக்கே இந்த பெருமை போய் சேரும் பிள்ளைகள். பலானை சித்தார்த்த தேரரால் உருவாக்கப்பட்ட பௌத்த கல்வி நிலையம்தான் ரத்மலானை பரமதம் சேதிய பிரிவினா. இந்த பிரிவினாவில் சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் கற்பிக்கப்பட்டதும் அதனை கற்ற பௌத்த சமய பெருமை அறிந்து கொண்ட பல்வேறு துறை திறன்மிக்க கல்விமான்கள் தோன்றியதும் பௌத்த சமய மறுமலர்ச்சியின் முதல் வெற்றிக்கான படியாக அமைந்தது. அவ்வாறு அந்த பிரிவினாவில் உருவாகிய கல்விமான்கள் அதன் பின்னர் பல்வேறு பிரிவினாக்களை உருவாக்கி கொண்டனர். அந்த வகையில் யார் என்ன பிரிவினாக்களை அமைத்தார்கள் என்பது தொடர்பாக எழுதிக்கொள்வோம். பின்வருமாறு எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு பக்கத்தில் பௌத்த குருமார், அடுத்ததாக பிரிவினா, அடுத்ததாக ஆண்டு. ஆம், பௌத்த குருமார், பிரிவினா, ஆண்டு. ஆம், ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் மிக முக்கியமான ஒருவர். ஹிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர் பௌத்த குருமாரின் கீழ் எழுதி கொள்ளுங்கள். அவரால் உருவாக்கப்பட்ட பிரிவினா மாளிகா கந்த வித்யோதய பிரிவினா. மாளிகா கந்த வித்யோதய பிரிவினா 1873 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரத்மலானை தம்மாலோக தேரர், ரத்மலானை தர்மாலோக தேரர் இவரால் உருவாக்கப்பட்ட பிரிவினா. பிரிவினா என்பது கல்வி நிலையம், பௌத்த கல்வி நிலையம் பிள்ளைகள். பேலிய கூட வித்யாலங்கார பிரிவினா. 1875 ஆண்டுதான் இது உருவாக்கப்பட்டது. இப்பொழுது முதல் நடவடிக்கையாக கல்விக்கான அடித்தளம் இடப்பட்டது பௌத்த சமய மறுமலர்ச்சியில். அடுத்ததாக அச்சகங்களின் தேவை, அச்சகங்கள் அமைப்பதற்கான செயற்பாடுகள். ஏன் பௌத்த நூல்களை வெளியிடுவதற்கான அச்சகங்கள் ஒன்று கூட இல்லாத சூழலில் எவ்வாறு யாரால் அச்சகம் உருவாக்கப்பட்டது என்று பார்ப்போம். அரச உதவிகள் கிடைக்காத போதும் இலங்கையில் பௌத்த சமய மறுமலர்ச்சி காலகட்டத்தில் இலங்கையில் இருந்த செல்வந்தர்கள் செல்வந்தர்களின் உதவியை பெற்று, அதே போன்று சீயம் இன்றைய தாய்லாந்து, தாய்லாந்து நாட்டின் அரசரின் உதவியை பெற்று 1862 ஆண்டு காலியில் லங்கோபகார அச்சகம் அமைக்கப்பட்டது. லங்கோபகார அச்சகம் அமைக்கப்பட்டது புலக்கம தம்மாலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேர அவர்களால். புலத்கம தம்மாலங்கார ஸ்ரீ சுமணதிஸ்ஸ தேரர் என்ற ஏது பிள்ளைகள், லங்கோபகார அச்சகம். இப்பொழுது அச்சகத்தின் ஊடாக வெளியீடுகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. பல்வேறு வழிகளில் மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய பத்திரிகைகள், சஞ்சிகைகள், நூல்கள் என்பன இதனூடாக அச்சிட்டுக் கொள்ள முடியும். லங்கோபகார அச்சகத்தின் பின்னர் பிள்ளைகள் உருவாக்கப்பட்ட அச்சகங்கள் என்று பார்க்கும் பொழுது பின்வரும் அச்சகங்களை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். லங்கா பினவ விஷ்ரத அச்சகம், லங்கா பினவ விஷ்ரத அச்சகம் கவட்டகத்திக சுதர்ஷனா சரஸ்வதி சந்தரிச அச்சகங்கள். லங்கா பினவ விஷ்ரத அச்சகம் கவட்டகத்திக சுதர்ஷனா சரஸ்வதி சந்தரிஷ. இந்த அச்சகங்களூடாக வெளியிடப்பட்ட வெளியீடுகளையும் நாம் அடுத்து எழுதிக் கொள்வோம். லக்மினி பஹான, உங்களுக்கு தெரியும் இலங்கையின் முதலாவது பத்திரிகை லக்மினி பஹான, 1862 ஆண்டு செப்டம்பர் 17 தேதி இது வெளியிடப்பட்டதாக தகவல்கள் உள்ளன. லக்மினி பஹான, லங்கா லோக்கைய, சரஸ்வதி சந்தரிச, சிங்கள ஜாத்திய, சிங்கள பௌத்தயா, மிக முக்கியமான சஞ்சிகைகள் இவை. இவற்றினூடாக பௌத்த சமயம் சார்ந்த தத்துவ கருத்துகள் மக்களிடையே சென்றடையக்கூடிய பல்வேறு வழிகள் உருவாக்கப்பட்டன. லக்மினி பஹான, லங்கா லோக்கைய, சரஸ்வதி சந்தரிச, சிங்கள ஜாத்தியா, சிங்கள பௌத்தியா ஆகிய வெளியீடுகளை குறிப்பிட முடியும். அடுத்து நாம் பார்ப்போம் கல்வி, எழுத்து ஊடகம், அதற்கு அடுத்தபடியாக விவாதம் இவ்வாறு பகிரங்க விவாதத்தினூடாக செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன என்பது தொடர்பாக. பகிரங்க விவாதம் எனும் பொழுது பிள்ளைகள் கிறிஸ்தவ மதகுருமார் தம் சமயத்தை விமர்சித்ததை நோக்கமாக கொண்டு அவற்றிற்கு பதிலளிக்கும் வண்ணமாக உருவாக்கப்பட்ட விவாதமே இதுவாகும். விவாதங்கள் நடத்தி பௌத்த சமய மேன்மையை மக்களுக்கு உணர்த்துவதன் நோக்கம் சிறப்பாக ஈடேற்றப்பட்டது என்று சொல்ல முடியும். இந்த பௌத்த விவாதங்களை நடத்தியவர்கள் பௌத்த குருமார். அமைந்த பிரிவினாக்களில் கல்வி கற்று வெளியேறிய பௌத்த குருமாரின் மூலமாகவே இவை மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு மிக முக்கியமாக செயற்பட்டவர் யார் பிள்ளைகள்? மிதத்துவத்தை குணானந்த தேரர். மிதத்துவத்தை குணானந்த தேரரினோட அவரின் தலைமையின் கீழ்தான் இலங்கையில் 5 இடங்களில் மிக முக்கியமாக விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மிதத்துவத்தை குணானந்த தேரர் யார்? இவர் கொட்டாஞ்சேனை தீபதுத்தராமையில் வசித்த ஒரு பிக்கு, பௌத்த பிக்கு. இவரின் தலைமையின் கீழ் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், அதே போன்று பஸ்கடுவே சுபுதி தேரர், பொத்துவில் இந்திரஜோதி தேரர், ரத்மலானை தம்மாலோக தேரர் ஆகியோரை நாம் குறிப்பிட முடியும். அவங்களுக்கு தெரியும், ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தீரர் தான் மாளிகா கந்த வித்யோதரா பிரிவினாவை உருவாக்கியவர். ரத்மலான தம்மாலோக தேரர் பேலியகுட வித்ய அலங்கார பிரிவினாவை உருவாக்கியவர். எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்வதும் மீண்டும் மீண்டும் மீட்டி பார்ப்பதற்கும் உதவியாக இருக்கும். ஹிக்கடுவே சுமங்கல தேரர், பஸ்கடுவ சுபுதி தேரர், பொத்துவில் இந்திரஜோதி தேரர், ரத்மலானை தம்மாலோக தேரர் ஆகிய நால்வருடன் தலைவராக செயற்பட்டவர் மிதத்துவத்தை குணானந்த தேரர் ஆவார். எனவே இவர்களின் அடிப்படையில் இலங்கையில் இடம்பெற்ற விவாதங்கள் என்னவென்று பார்ப்போம். இவர்களின் தலைமையில் இலங்கையில் 5 இடங்களில் பாரிய பகிரங்க விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதில் புகழ்பெற்ற ஒரு விவாதம் தான் பானதுரை விவாதம். இது சர்வதேச ரீதியில் புகழ்பெற்ற விவாதமாக அமைந்தது. பஞ்சமகா விவாதங்கள் என்று அழைக்கப்படும் இந்த விவாதங்கள் பத்தேகம, வராகொட, உதன்விட, கம்பளை, பானதுரை ஆகிய இடங்களில் இடம்பெற்றன. பத்தேகம, வராகொட ஆகிய இடங்களில் 1865 ஆண்டு காலப்பகுதியிலும், உதன்விட என்ற இடத்தில் 1866, கம்பளையில் 1871, பானதுரையில் 1873 காலப்பகுதியிலும் இந்த விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச பிரசித்தி பெற்ற விவாதம் எதுவாக அமைந்தது? பானதுரை விவாதமாக அமைந்தது. இந்த விவாதத்தில் ஈர்க்கப்பட்ட ஒருவர்தான் இந்த விவாதத்தின் கருத்துகளில் ஈர்க்கப்பட்ட ஒருவர்தான் அமெரிக்க இனத்தை சேர்ந்த இராணுவ கர்னலாக செயற்பட்ட ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் என்பவர் ஆவார். பானதுரை விவாதத்தின் கருத்துகளில் ஈர்க்கப்பட்டு பௌத்த சமயத்தின் பெருமைகளை அறிந்து கொண்டு இலங்கைக்கு வந்த ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் இலங்கைக்கு கிடைத்த ஒரு பெரும் பொக்கிஷம் என்று நாம் கருத வேண்டும் பிள்ளைகள். ஏனென்றால் அவரின் வருகையின் பின்னர் தான் பௌத்த சமய மறுமலர்ச்சி மிக துரிதமாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்ல முடியும். பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்கும் செயற்பாடு என்ற அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் என்பவரை தான் இங்கு நாம் முன்னணியாக கொண்டு தகவல்களை குறிப்பிட வேண்டும். பௌத்தர்கள் எழுத்து பேச்சு துறைகளின் முன்னணியில் இருந்த காலத்தில் கல்வியினூடாக பிரிவினாக்களூடாக மட்டுமே கல்வி வழங்கப்பட்டது. எனவே பௌத்த பாடசாலைகள் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. மிஷினரி பாடசாலைகளுக்கு சரிசமமான பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்க வேண்டிய இக்காலத்தின் சவாலிற்கு வெற்றி கொள்ள உதவி புரிந்தவர் ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் தான். இவரால் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் எவ்வாறென்று பார்ப்போம். அரசு ஆதரவு கிடைக்காத நிலையில், பணபலம் இல்லாத நிலையில் எவ்வாறு இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. இவர் பௌத்த சமயத்தை தழுவிக்கொண்டு கொழும்பில் ஒரு சங்கத்தை உருவாக்கினார். அதுதான் பிரம்ம ஞான சங்கம் என்பதாகும். இது துறவிகளையும் இல்லத்தாரையும் ஒன்றிணைத்த அமைப்பு. பௌத்த சமயத்தில் இல்லத்தாரும் துறவிகளும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு சங்கமாக காணப்பட்டது பிரம்ம ஞான சங்கம் ஆகும். இதன் நோக்கம் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? பௌத்த பாடசாலை அமைப்பதாகும். பௌத்த பாடசாலையை அமைப்பதற்காக காலி, கண்டி, ரத்னபுரி ஆகிய பிரதேசங்களில் இந்த சங்கங்களின் கிளைகள் உருவாக்கப்பட்டு இதனூடாக பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதற்கு தேவையான நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டது. பௌத்த பாடசாலைகள் நிதியம் ஒன்று உருவாக்கப்பட்டு ஓல்கோட் அவர்களின் தலைமையின் கீழ் பௌத்த குருமார் பலருடன் சேர்ந்து ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சென்று பௌத்த பாடசாலைகள் ஆரம்பிக்க வேண்டிய தேவை தொடர்பாக விளக்கி நிதி திரட்டப்பட்டது. இதன் மூலமாக கிடைத்த நிதியை கொண்டுதான் பல்வேறு பாடசாலைகளை உருவாக்கக்கூடிய பௌத்த பாடசாலைகளை உருவாக்கக்கூடிய செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆம், ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட்டின் பின்னால் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய பௌத்த குருமார் அல்லது பௌத்த தலைவர்கள் யாராக இருக்க முடியும்? ஆம், இதை இலகுவாக நினைவில் வைத்துக் கொள்ள முடியும் பிள்ளைகள். இந்த பஞ்சமகா விவாதங்களில் ஈடுபட்ட பௌத்த குருமார் இவருக்கு உதவியாக இருந்திருக்க முடியும். அதற்கு மேலதிகமாக யார் என்று பார்ப்போம். ஆம், ஹிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர், ரத்மலான ஸ்ரீ தர்மாலோக தேரர், வஸ்கடுவே ஸ்ரீ சுபுதி தேரர், மிதட்டுவத்த குணானந்த தேரர் இவர்களுக்கு மேலதிகமாக அநாகரீக தர்மபால, காமிசியஸ் வி டயஸ், தொன் ஸ்பெட்டா சேனாநாயக்க, த சில்வா பவென் துடாவ, த சில்வா படுவென் துடாவ, தொன் கரோலினா ஹேவா விதாரண, இவ்வாறு சில தலைவர்களும் இவர்களோடு இணைந்து செயற்பட்டார்கள். இவர்களுள் மிக முக்கியமானவர்தான் அநாகரீக தர்மபால. இவர் கிறிஸ்தவ சமயத்தை தழுவி ஆங்கில மொழியினூடாக கல்வி கற்ற ஒரு இலங்கையர். ஆனாலும் சிறிது காலத்தின் பின்னர் பௌத்த சமயத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பௌத்த சமயத்திற்கு மாற்றமடைந்ததன் பின்னர் பௌத்த சமய மறுமலர்ச்சி இயக்கத்தில் மிக முக்கியமாக செயற்பட்டு பல்வேறு இன்றும் பேசக்கூடிய சாதனைகளை புரிந்துள்ளார் என்றே குறிப்பிட வேண்டும். அநாகரீக தர்மபால அவர்கள் ஹென்றி ஸ்டீல் ஓல்கோட் அவர்களால் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை மொழிபெயர்த்து சிங்கள மொழியில் சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தார். எனவே இது ஒரு வகையில் பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு பலம் பொருந்திய விடயமாக இருந்திருக்கும். ஆம், அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள், இவர்களின் முயற்சியினூடாக இலங்கையில் உருவாக்கப்பட்ட பௌத்த பாடசாலைகள் எவை என்பது தொடர்பாக. ஆம், எடுத்துக் கொள்ளுங்கள், கொழும்பு ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி, காலி மஹிந்த கல்லூரி, மாத்தளை விஜய கல்லூரி, கம்பளை ஜினராஜ வித்யாலயம், நாவலப்பிட்டி அனுருத்த வித்யாலயம். இவற்றில் நீங்கள் ஒரு மூன்று அல்லது நான்கினை நினைவில் வைத்துக் கொண்டால் போதும். கொழும்பு ஆனந்தா, கண்டி தர்மராஜ, காளி மஹிந்த, மாத்தளை விஜய, கம்பளை ஜினராஜ, நாவலப்பிட்டி அனுருத்த. இந்த பிரிவினாக்கள் பௌத்த பாடசாலைகளின் மூலமாக தேசிய கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய இந்த பாடசாலைகளிலிருந்து ஒரு பண்பு மிக்க இளைஞர் சமூகம் ஒன்று தொடர்ந்து உருவாகியது. அவ்வாறு உருவாகிய இளைஞர் சமூகத்தின் ஊடாக எழுத்தாளர்கள் பலர் தோன்றினர். அவர்கள் ஊடாக நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள், நாடகங்கள் என்றன பல்வேறு வெளியிடப்பட்டன. அவற்றில் அநாகரிக தர்மபால அவர்களும் ஒருவர் என்றே குறிப்பிட வேண்டும். ஆம், அவரது சொற்பொழிவு மிக சிறப்பாக அமையும். இலங்கை மட்டுமல்ல சர்வதேச ரீதியிலும் புகழ்பெற்ற சொற்பொழிவாக அநாகரிக தர்மபால அவர்களின் சொற்பொழிவை குறிப்பிட முடியும். அவரால் உருவாக்கப்பட்ட மகாபோதி சங்கம், அதனூடாக வெளியிடப்பட்ட சஞ்சிகைகள், சிங்கள பௌத்தயா என்ற சஞ்சிகை என்பவற்றை குறிப்பிட முடியும். பியதாசு சிறிசேன என்பவர் நாவல்கள் மூலமாக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். சிங்கள ஜாதிய என்ற பத்திரிகையூடாக தகவல்களை வெளியிட்டார். அதே போன்று ஜோன் டி சில்வா, அவர் நாடகங்களூடாக பல்வேறு ரீதியில் தமது கருத்துக்களை முன்வைத்தார். இவ்வாறாக பல்வேறு தேசப்பற்றை வளர்க்கக்கூடிய தேசப்பற்றுடைய இயக்கம் ஒன்று உருவானது. இந்த தேசப்பற்றை வளர்ப்பதன் ஊடாக தத்தமது கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய மக்களை உருவாக்குவது இதன் நோக்கமாக அமைந்தது. எனவே இவ்வாறாக உருவாக்கப்பட்ட தலைவர்களால் தேசப்பற்றை வளர்க்கவும், பௌத்த புனித தலங்களை பாதுகாக்கவும், மது ஒழிப்பு, மிக முக்கியமாக மது ஒழிப்பு இயக்கங்களை நடாத்தவும் பல்வேறு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆம், அந்த அடிப்படையில் நாம் பௌத்த புனித தலங்கள் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டன என்பது தொடர்பாக அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அனுராதபுரம், புலனருவே ஆகிய இலங்கையின் மிக புராதன தலைநகரங்களில் பௌத்த சமயத்தை இன்று வரை பாதுகாக்க வேண்டிய பல்வேறு நினைவு சின்னங்கள் காணப்பட்டன. இவை பிரித்தானியரின் ஆட்சி காலத்தில் கவனிப்பாராற்ற நிலையில் காணக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே இவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்டது இக்கால பகுதியில்தான். அதற்கு ஒரு உறுதுணையாக அமைந்த விடயம்தான் பிள்ளைகள், தொல்பொருள் மூலாதாரங்களினூடாக வரலாற்று மூலாதாரங்களை தேடி கண்டறியும் ஆய்வுகளில் ஈடுபட்ட ஐரோப்பிய கல்விமான்களான ஜார்ஜ் டர்னர், ரிஸ் டேவிஸ், எஸ்சிபி பெல், ஹென்றி பாக்கர் ஆகியோர் தமது நம் நாட்டின் புராதன கலாச்சாரம் பற்றிய நூல்களை எழுதி வெளியிட்டார்கள். இவற்றை வாசித்ததன் மூலமாக நம் நாட்டு மக்களிடையே பௌத்த சமய சின்னங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை உணரப்பட்டது. அதன் அடிப்படையில் நம் நாட்டு கல்விமான்களும் பல்வேறு நூல்களை எழுதி வெளியிட்டனர். அவ்வாறாக வெளியிடப்பட்ட நூல்களில் ஈர்க்கப்பட்ட ஒருவர் தான் பலிசிங்க ஹரிச்சந்திர என்பவர். இவர் அனுராதபுரத்தின் புனித பல்வேறு இடங்கள், புனிதமான இடங்களை பாதுகாக்கும் இயக்கத்தை ஆரம்பித்தார். அனுராதபுர புனித தலங்களை பாதுகாப்பதற்கான இயக்கங்களை ஆரம்பித்தார். மிக முக்கியமாக அநாகரிக தர்மபால. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இலங்கை மட்டுமன்றி சர்வதேச ரீதியிலும் பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்று குறிப்பிட முடியும். இந்தியாவில் உள்ள கௌதம புத்தர் பரிநிர்வாணம், அதாவது ஞானம் அடைந்த இடமான புத்தகாயா என்ற இடத்தை புனித சின்னமாக, பௌத்தர்களின் புனித சின்னமாக அறிவிப்பதற்காகவும் நிலைநிறுத்துவதற்காகவும் போராடினார். அது மட்டுமல்லாமல் மகாபோதி சங்கம் எனும் சங்கத்தின் கிளைகளை சர்வதேச ரீதியில் சென்னை, கல்கத்தா, வாரணாசி, லண்டனிலும் அதே போன்று வட அமெரிக்கா பிரதேசங்களிலும் பரவுவதற்கான வாய்ப்புகள் இவரால் உருவாக்கப்பட்டன என்று குறிப்பிட முடியும். அதே போன்று இலங்கையின் இவரால் இலங்கையில் ருவன்வெளி சாய தாது கோபுரம் சிதைவுற்றிருந்த நிலையில் இவர் மூலமாக ருவன்வெளி சாய தாது கோபுரம் 1870களில் புனரமைக்கப்பட்டது என்று குறிப்புகள் காணப்படுகின்றன. எனவே பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு செயற்பாடுகளில் பௌத்த புனித தலங்களை பாதுகாக்கும் செயற்பாடுகளும் விசேடமாக பங்களிப்பு செய்துள்ளன என்று குறிப்பிட முடியும். அடுத்து நாம் பார்ப்போம் பிள்ளைகள், மது ஒழிப்பு இயக்கத்தின் செயற்பாடுகள் எவ்வாறு பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு உதவின என்பது தொடர்பாக. பிரித்தானியரின் ஆட்சியில் மதுபாவனை இலங்கையில் அதிகரித்து சென்றது. இதனூடாக கலாச்சார மாற்றம் பல்வேறு சிக்கலில் உருவானது. எனவே இந்த மதுபாவனைக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், அதற்கு முதன்மையாக செயற்பட்டவர்கள் பௌத்த குருமார்கள் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயம். மது ஒழிப்பு இயக்கத்திற்கு மும்முரமாக செயற்பட்டவர்கள் அநாகரீக தர்மபால, பியதாச சிறிசேன, ஜோன் த சில்வா ஆகியோர் ஆவார். எனவே பிள்ளைகள் இங்கு ஒரு இடத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அனகாரிக தர்மபால அவர்களை நீங்கள் மதோழிப்பு இயக்கத்தின் செயற்பாடுகளுக்கும் உதாரணமாக காட்ட முடியும். பௌத்த புனித தலங்கள், தேசப்பற்றை வளர்க்கும் செயற்பாடுகள், அதே போன்று பௌத்த பாடசாலைகளை ஆரம்பித்தல், அதே போன்று பௌத்த மறுமலர்ச்சி என்ற அடிப்படையில் சகல விடயங்களிலும் இவரது பெயரை நீங்கள் குறிப்பிட முடியும். இந்த இடத்தில் நான் ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் தொடர்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டு செல்கின்றேன். இலங்கையின் பெசாக் பௌர்ணமி தினம் விடுமுறை நாளாக கிடைக்கப்பெற்றது ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் அவர்களின் செயற்பாடுகளின் ஊடாகத்தான். அதே போன்று பிள்ளைகள், 5 நிறம் கொண்ட பௌத்த கொடி உருவாக்கப்பட்டதும் நமது ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட்டின் முயற்சியால் என்று குறிப்பிட முடியும். இதற்கு மேலதிகமான தகவலாக இங்கு நான் குறிப்பிட்டேன். மது ஒழிப்பு இயக்கத்தின் செயற்பாடுகளில் அனகாரிக தர்மபால, பியதாச சிறிசேன, ஜோன் த சில்வா 3 பேரும் 3 நுட்ப முறைகளை கையாண்டு மது ஒழிப்பு தொடர்பான விளக்கத்தை விழிப்புணர்வை மக்களுக்கு வழங்கினர். உங்களுக்கு நினைவில் கொண்டு வர முடியும், அனகாரிக தர்மபால அவர்கள் பகிரங்க சொற்பொழிவினூடாகவும் அவரது சொற்பொழிவு மிக பிரசித்தமானது, கேட்பவரை கவரக்கூடிய விதமாக அமைந்திருக்கும் என்பதால் அவரது சொற்பொழிவு தான் அவரது ஆயுதமாக காணப்பட்டது. பத்திரிகை சஞ்சிகைகள் எழுதுதல், அதே போன்று பியதாச சிறிசேனா அவர்கள் நாவல்கள் கதாபாத்திரங்களை அமைத்து நாவல்களை எழுதி அந்த கதாபாத்திரத்தினோடாக மது ஒழிப்பின் தீமைகளை மிக தெளிவாகவும் இலகுவாகவும் மக்களிடையே கொண்டு சேர்த்தார். அதே போன்று ஜோன் த சில்வா அவர்கள் நாடகத்தை தமது உத்தியாக கையாண்டார். பல்வேறு நாடகங்களூடாக அவர் மது ஒழிப்பு தொடர்பான, மதுபாவனையின் தீமைகள் தொடர்பான பல்வேறு விடயங்களை கொண்டு சேர்த்தார். அதில் புகழ்பெற்ற ஒரு நாடகம் தான் பிள்ளைகள், பராபவ என்ற நாடகம், ஜோன் த சில்வா அவர்களின் பராபவ என்ற நாடகம். இவ்வாறான செயற்பாடுகள் பௌத்த மறுமலர்ச்சியினையும் கொண்டு செல்வதாக அமைந்தது. மதுபாவனையை ஒழிக்கும் பொழுது பிரித்தானியரின் செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்திருக்கும். அதே போன்று அவர்களது சமயம் பரப்பும் செயற்பாடுகள் தொடர்பான விமர்சனத்திற்கும் இங்கு உள்வாங்கப்பட்டிருக்கும். எனவே இதன் அடிப்படையில் பௌத்த சமயத்திற்கான மறுமலர்ச்சியும் இங்கு ஏற்பட்டது என்று குறிப்பிடலாம். அடுத்து நாம் பார்ப்போம் இந்து சமய இஸ்லாம் சமய செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்தது என்பது தொடர்பாக. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பிள்ளைகள், இலங்கையின் சுதேச சமயங்கள் தமது சமயத்தை மறுமலர்ச்சி செய்யும் பொருட்டு கல்வி, எழுத்து, சொற்பொழிவு ஆகிய மூன்று விடயங்களை தமது வழிமுறையாக கையாண்டன. எனவே இதன் அடிப்படையில் நீங்கள் இந்து சமய தலைவரான ஆறுமுக நாவலர், இவரது செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவரால் மேற்கொள்ளப்பட்ட கல்வி இந்து சமய மறுமலர்ச்சி செயற்பாடுகள் தொடர்பாகவும் பார்ப்பதோடு இஸ்லாம் சமய செயற்பாடுகள் தொடர்பாகவும் பார்க்க முடியும். நான் நேரத்தை கடத்திக் கொண்டு இவ்விடயங்களை சுருக்கமாக குறிப்பிடலாம் என்று நினைக்கின்றேன். மிஷனரி பாடசாலைகளில் கல்வி கற்றிருந்த ஆறுமுக நாவலர் மெதரிஸ் சமய குருவானவர் ஒருவரின் கீழ் பணியாற்றியதால் கிறிஸ்தவ சமயம் தொடர்பாகவும் ஆங்கில மொழி தொடர்பாகவும் சிறப்பான ஒரு அனுபவம் பெற்றிருந்தார். எனவே அச்சகங்கள் தொடர்பாகவும் சிறப்பான ஒரு அனுபவம் பெற்றிருந்தார். இதனை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை பிரதேசத்தில் ஒரு அச்சகத்தை நிறுவினார். அந்த அச்சகத்தின் ஊடாக உதயபானு என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. மிக சிறப்பான ஒரு விடயம். இந்த பத்திரிகையின் ஊடாக தமிழ் மாணவர்கள் கற்கக்கூடிய பாடநூல்கள், பால பாடம் என்ற பாடநூலும் வெளியிடப்பட்டது. சிறப்பான ஒரு விடயமாக அமைந்தது. அதே போன்று செய்யுள் வடிவிலும் வசன வடிவிலும் பல்வேறு நூல்களை பிரசுரம் செய்தார். அதாவது பெரிய புராணம், கந்த புராணம், நாலடிவெண்பா போன்ற பல்வேறு விடயங்களை தமது இலகு மொழியினடையில் எழுதி வெளியிட்டதும் இவர் செய்த மிக சிறப்பான விடயம். மிக முக்கியமான விடயம் பிள்ளைகள் கல்வி என்ற ரீதியில் பார்க்கும் பொழுது இந்து கலாச்சார அடிப்படையிலான கல்வியை வழங்குவதற்காக நாவலர் 1849 வண்ணார்பண்ணையில் சைவ பிரகாச வித்யாசாலையை ஆரம்பித்தார். இதன் பின்னர் பல்வேறு பாடசாலைகளை உருவாக்குவதற்கான சபைகள் உருவாக்கப்பட்டன. அவை சைவ பரிபாலன சபை, இந்து கல்வி சபை என்பதாகும். சைவ பரிபாலன சபை, இந்து கல்வி சபை என்பவற்றின் அடிப்படையில் அதன் உதவியுடன் ஆங்கில கல்வியை வழங்குவதற்கான, தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்குவதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1872 சைவ ஆங்கில வித்யாசாலை என்பதனை உருவாக்கினார் நாவலர். இதுதான் இன்று யாழ்ப்பாண இந்து கல்லூரியாக திகழ்கின்றது. ஆம், நாவலரின் செயற்பாடுகள் வார்த்தையால் சொல்லில் அடங்க முடியாத செயற்பாடுகள் என்றே கூற வேண்டும். உதாரணமாக, இலங்கையில் நாவலர் இல்லையே, இந்து சமயம் எங்கே என்றவாறு நாம் வினா எழுப்பினால் அவரது விடை தானாக கிடைக்கும். இவருக்கு பின்னராக இலங்கையில் சேர்பொன் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஆகியோர் இலங்கையின் சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் என்று சொல்ல முடியும். இவர்களால் பல்வேறு பாடசாலைகள் உருவாக்கப்பட்டன. அதே போன்று பல்வேறு சமய செயற்பாடுகள் மறுமலர்ச்சி இயக்கத்தினூடாக உருவாக்கப்பட்டன. அடுத்ததாக நாம் இஸ்லாமிய சமயம் தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இன்றைக்கு மருதானே சாகிரா கல்லூரி, இது போன்று இலங்கை முழுவதும் பல்வேறு இடங்களில் சாகிரா கல்லூரிகள் உருவாக்கப்பட்டன. இதற்கு வித்திட்ட ஒரு தலைவர் தான் அறிஞர் சித்திலப்பை அவர்கள் ஆவார். அறிஞர் MCM சித்திலப்பை அவர்களால் இஸ்லாமிய சமயத்திற்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான பணிகள் என்று நாம் குறிப்பிடும் பொழுது, 1882 முஸ்லிம் நேசன் எனும் பத்திரிகை ஆரம்பமானது. இந்த பத்திரிகையினூடாக இஸ்லாமிய கல்வி வளர்ச்சி, இஸ்லாமிய சமயம் தொடர்பான பல்வேறு விடயங்களை உருவாக்கினார். அதே போன்று கொழும்பில் உருவாக்கப்பட்ட சாகிரா கல்லூரி, அதனை முன்னெடுத்து செல்வதற்கு தேவையான முஸ்லீம் கல்வி சபை, அதே போன்று மதரசா. மதரசா என்ற இஸ்லாமிய கல்வியை வழங்குவதற்கான சபை என்றவாறு பல்வேறு விடயங்கள் இவரால் உருவாக்கப்பட்டன. இவருக்கு உதவியாக அவரின் பின்னர் டிபி ஜெயா அவர்களால் கல்விதான், கல்வியினூடாகத்தான் ஒரு சமூகம் தன் நிலையை நிலைநிறுத்திக் கொள்ளும் என்ற ஒரு கருத்தினை ஆணித்தனமாக மக்களிடையே கொண்டு சேர்க்க முடியதாக இருந்தது. இவர் சித்திலப்பியால் உருவாக்கப்பட்ட சாஹிரா கல்லூரியின் அதிபராகவும் செயற்பட்டார். அதே போன்று இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராகவும் தெரிவு செய்யப்பட்டார். ஆம், அந்த வகையில் ஒரு அமைச்சரவையிலும் செயற்பட்டார் என்றும் குறிப்பிட முடியும். அந்த வகையில் மாணவர்களே, இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி என்ற பொழுது எதிர்காலத்தில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சவால்களுக்கு தைரியமாக முன்முகம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை இவர்களது செயற்பாடுகள் வழங்குகின்றன என்றே குறிப்பிட வேண்டும். அந்த வகையில் இந்த பாடப்பகுதி உங்களுக்கு பல்வேறு தகவல்களை, எதிர்காலத்துக்கு தேவையான பல்வேறு மனப்பாங்கினையும் திறனையும் வழங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம், இந்த பாடப்பகுதியின் இறுதியில் உங்களுக்கான மூன்று வினாக்களை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வினாக்களை பின்வரும் தொலைபேசி இலக்கத்தினோடாக வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ்னோடாக அழைத்து அனுப்பி வையுங்கள். ஆம், எனது தொலைபேசி இலக்கம் 077-15-49-046 077-15-49-046 இந்த பாடப்பகுதியில் உங்களுக்கான வினா, முதலாவது வினா, மிஷனரி அமைப்புகளின் செயற்பாடுகள் மூன்று தந்து விளக்குக. மிஷனரி அமைப்புகளின் செயற்பாடுகள் மூன்றினை தந்து விளக்குக. சிறிய விளக்கங்கள் வழங்கினால் போதும், அதன் செயற்பாடுகள் மூன்றினை குறிப்பிட்டு. இரண்டாவது வினா, பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு முன்னின்று உழைத்த தலைவர்கள் ஐவரை தருக. பௌத்த சமய மறுமலர்ச்சிக்கு முன்னின்று உழைத்த தலைவர்கள் ஐவரை தருக. மூன்றாவது வினா, இந்து சமய மறுமலர்ச்சிக்கு சேவையாற்றிய நாவலரின் செயற்பாடுகள் நான்கு தருக. இந்து சமய மறுமலர்ச்சிக்கு செயலாற்றிய நாவலரின் செயற்பாடுகள் நான்கு தருக. இறுதியாக நான்காவது வினா, இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு உதவிய தலைவர்கள் இருவரை தருக. இஸ்லாமிய மறுமலர்ச்சிக்கு உதவிய தலைவர்கள் இருவரை தருக. ஆம், இந்த பாடப்பகுதி உங்களுக்கு பல்வேறு விளக்கங்களை வழங்கியிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் வினாக்களுக்கான விடைகளை எதிர்பார்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாணவர்களே, வணக்கம்.